يعطي حياتي قرآن.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 10வது ஹலக்கா தொடரின் 4வது பாகம். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். இமாம் நவவியின் 40 ஹதீஸ்கள் தொடரினூடாக மீண்டும் ஒரு முறை சந்திக்கின்றோம் அல்ஹம்துலில்லா. இதுவரைக்கும் நாங்கள் அவருடைய தொடரில் வரக்கூடிய முதல் 2 ஹதீஸ்களின் விளக்க உரையை பார்த்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் அவருடைய 3வது ஹதீஸின் விளக்க உரையை பார்க்கறதுக்கு இருக்கின்றோம். இந்த ஹதீஸ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, இஸ்லாம் 5 காரியங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. அவை என்னவென்றால், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறுதி தூதர் என்றும் உறுதியாக நம்புவது, தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜக்காத் வழங்குவது, ஹஜ் செய்வது, ரமதானில் நோன்பு நோட்பது. இந்த 5 விஷயங்களையும் உள்ளடக்கிய இந்த ஹதீஸின் விளக்க உரையை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். பொதுவாகவே சகோதரிகளே, இஸ்லாத்தின் 5 தூண்கள் அல்லது இஸ்லாத்தின் 5 கடமைகள் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் சமூகத்தில் எல்லாருக்கும் பரவலாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே நாங்கள் இஸ்லாத்தின் 5 தூண்கள் அப்படின்ற விஷயங்கள் பரவலாக பேசப்படுற இடங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த 5 தூண்களின் ஃபிக்ஹுடைய விளக்கங்கள் பார்க்கப்படுவது ரொம்ப அதிகம். அதாவது தொழுகையின் தூண்கள் என்ன, தொழுகையை முறிக்கும் காரியங்கள் என்ன, நோன்பை முறிக்கும் விஷயங்கள் என்ன, நோன்புடைய சட்டத்திட்டங்கள் என்ன, ஜக்காத்துடைய சட்டத்திட்டங்கள் என்ன, ஹஜ்ஜை செய்கிற முறை என்ன, ஷஹாதாவினுடைய தூண்கள் என்ன, இந்த மாதிரி அதனுடைய சட்ட விளக்கங்கள் பார்க்கப்படுற அமர்வுகளும் விளக்கங்களும் மிகவுமே அதிகமாக எங்களில் காணப்படுகின்றன. ஆனால் உய்யான் பியோபே பெண்களுக்கான ஹலக்கா வழங்கி கொண்டிருக்கும் இந்த பாட்காஸ்டில் வந்து நாங்கள் இந்த 5 தூண்களையும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்வையில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 5 தூண்களும் எதற்காக இஸ்லாத்தின் 5 தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுது, நாங்கள் சரியான முறையில் இந்த 5 தூண்களையும் கட்டி எழுப்பி இருக்கின்றோமா அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் தேடுற ஒரு முயற்சியாக கூட இந்த பாட்காஸ்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். எனவே நான் திரும்பவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம், இது ஃபிக் கண்ணோட்டம் இல்லை, மாறாக இது வந்து ஒரு அடிப்படை, பேக் டு பேசிக்ஸ்ன்னு சொல்லுவோம், தான் அடிப்படையான விஷயங்களுக்கு திரும்பவும் போய் புத்துணர்ச்சியுடன் இஸ்லாத்தை திரும்பவும் புதுப்பித்து கொள்கிற ஒரு முயற்சி இது இன்ஷா அல்லாஹ். அந்த விஷயத்தில் பொதுவாகவே எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிற விஷயம் தேவைப்படுது, அடையாளம். அது நீங்கள் ஒரு நாட்டின் பிரஜையாக இருக்கலாம், ஒரு பாடசாலையின் மாணவியாக இருக்கலாம், நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கே உரிய தனித்துவமான ஒரு அடையாளம் தான் உங்களை வந்து வர்ணிக்குது. உங்களுக்குரிய வரைவிலக்கணம் உங்களுடைய அடையாளத்தால் தரப்படுது. எங்களுக்கு முஸ்லிமாக்கள் என்ற ரீதியில் கிடைக்கக்கூடிய அடையாளங்களில் மிக உயர்ந்த அடையாளம் தான் நான் ஒரு முஸ்லிமா என்று சொல்லக்கூடிய அடையாளம், அல்லது ஆண்களை பொறுத்தளவில் நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அடையாளம். இந்த அடையாளம் எங்களுக்குள்ள நிறுவப்பட வேண்டும். இந்த ஹதீத்தில் வரக்கூடிய சொல்ல நீங்கள் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். நல்லாவதா நீங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், 5 விஷயங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்படுகின்றது, அதாவது கட்டமைக்கப்படுகின்றது. அதாவது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் சொல்லிட்டு போக முடியும், நான் ஒரு முஸ்லீம், நான் அல்லாவை நம்புகிறேன், நான் தொழுகிறேன், நான் ஜக்காத் கொடுக்குறேன், நான் ஹஜ் பண்ணுறேன், ஸோ நான் முஸ்லீம், வெரி ஈஸியாக எல்லாருக்கும் சொல்லிட்டு போக முடியும். ஆனால் அந்த மாதிரி ஈஸியாக வார்த்தையால் சொல்லிட்டு ஏனோ தானோ எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன்னு பண்ணுறதால ஒரு ஆள் முஸ்லீமாக முடியாது. மாறாக இஸ்லாத்தின் தூண்கள் நிறுவப்பட வேண்டும். அந்த மாதிரி நிறுவி வந்தால் தான் அது உங்களுக்குரிய அடையாளமாக மாறி நீங்கள் ஒரு பணிவு கலந்த கர்வத்தோடு நான் அல்லாஹ்வின் அடிமை, நான் ஒரு முஸ்லிமா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். ஸோ ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டால், பொதுவாகவே நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுக்கு பணிந்து நடப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளைகளை ஏற்று நடப்பாங்க ஒரு நல்ல முஸ்லீம். அதே நேரம் அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நல்லதை ஏவி தீமையை தடுப்பாங்க, அவங்களையும் சரி அவங்கள சுற்றி உள்ள விஷயங்களையும் சரி அவங்க வந்து தூய்மைப்படுத்துவாங்க, தக்வா என்று சொல்லக்கூடிய உயர்நிலை மனநிலையோடு அவங்க வாழ்வாங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுக்கு சரணடைந்து கொண்டே போவாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் தானே, அல்லாவுக்கு சரணடைதல், தக்வாவை ஏற்படுத்தி கொள்ளுதல், நல்லதை ஏவி தீயதை தடுத்தல், இந்த மாதிரியான குணாதிசயங்களை எப்படி நாங்கள் உருவாக்கிக்கிறது? நான் திடீர்னு உங்களுக்கு தக்வா வர வேணும், தக்வா வர வேணும்னு சொன்னாலோ, அல்லது நீங்கள் வந்து அல்லாவுக்கு சரணடைங்க சரணடைங்கன்னு சொன்னாலோ, அதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்ற க்வெஸ்சன் எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் வர முடியும். அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் வரணும் அப்படின்ற காரணத்துக்காக அடிப்படையாக ஆனா கட்டாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுவ சொன்ன ஐந்து விஷயங்களும் தான் இந்த ஹதீத்ல சொல்லப்படுகின்றது. அவை என்னது? ஷஹாதா, தொழுகை, ஜக்காத், ஹஜ், நோன்பு. இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்க செய்யறதால ஒரு முஸ்லீம் கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுற இஸ்லாமிய அடையாளங்கள் உள்ளார்ந்த ரீதியிலையும் சரி வெளிவாரியான ரீதியிலையும் சரி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஏற்படுத்தப்படும், அது சரியாக நிறுவப்பட வேண்டும். எனவே சகோதரிகளே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாட்காஸ்ட்ல நாங்க ஃபிக் விஷயத்தை பார்க்க போறதில்ல. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னால போய் நாங்க வந்து எங்களுடைய இந்த அடிப்படையான தூண்களை சரியாக கட்டி எழுப்பி இருக்கிறோமா அப்படின்றத தான் நாங்க பார்க்க போறோம். இதை நாங்க எப்படி பார்க்க போறோம்னு சொன்னா, நான் ஒவ்வொரு தூணா எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அந்த ஒவ்வொரு தூணின் விளக்கத்தின் முடிவிலும் நானும் நீங்களும் எங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, இந்த தூண் நிறுவப்பட வேண்டிய முறையில நிறுவப்பட்டிருக்கின்றதா? கடைசியாக இந்த பாட்காஸ்ட்ல நாங்களும் நீங்களும் கேட்டுக்கொள்ற கேள்வி, இந்த ஐந்து தூண்களையும் நான் தனிப்பட்ட ஒரு முஸ்லிமா என்ற ரீதியில என்னுடைய இஸ்லாத்தை நான் எவ்வளவு உறுதியாக இந்த கட்டடத்தை வந்து நான் நிறுவியிருக்கின்றேன், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டடத்தை நான் எவ்வாறு நிறுவியிருக்கின்றேன், இந்த குவெஸ்டனை தான் நாங்க கேட்டுக்க போறோம். அந்த வரிசையில சகோதரிகளே, நாங்க முதலாவது முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்றதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா அந்த அடையாளத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசால நீங்க பார்க்கலாம், 125வது வசனம் முதல் பகுதி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற விஷயம், வமன் அஹ்ஸனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ். அதாவது, நன்மை செய்யக்கூடிய நிலையில அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை விட வேற யாரு நல்லவங்களாக இருப்பாங்க? ஸோ நீங்க ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம்னு சொல்றதுல கேவலமான விஷயமெல்லாம் எதுவும் இல்லை. சந்தோஷமாக நான் ஒரு அல்லாஹ்வின் அடிமை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இந்த ஐடென்டிட்டியை நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்துக்க வேண்டும். அந்த வகையில நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு தூணாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது தூண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீத்ல சொன்னது என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வணக்கத்துக்குரிய நாயன் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறுதி தூதர் என்றும் உறுதியாக நம்புறது. நாங்கள் லாஸ்ட் பாட்காஸ்ட்ல கூட பார்த்திருந்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்புறதுக்குரிய மூன்று அடிப்படைகள், தௌஹீதின் மூன்று அடிப்படைகளை பத்தி நாங்கள் பார்த்திருந்தோம். அதை பத்தி நாங்கள் லாஸ்ட் பாட்காஸ்ட்ல கொஞ்சம் விரிவா பார்த்ததுனால நான் திரும்ப திரும்ப அதை சொல்ல விரும்பல. ஷஹாதாவை பொறுத்த அளவுல சகோதரிகளை, முக்கியமா எங்களோட மனதில் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் அல்லாஹுடைய இடத்தையோ அல்லாஹுக்குரிய வணக்கத்தையோ வேற யாருக்கும் எந்த வஸ்துவுக்கும் நாங்கள் கொடுக்க முடியாது. சூரா ஆலே இம்ரானின் 18வது வசனத்தை எடுத்து பாருங்க, அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறான். மேலும் மலக்குகளும் அறிவுடையோரும் இவ்வாறே சாட்சி கூறுகின்றனர். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். ஸோ அடிப்படையில் இவ்வளத்துல விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்க ஷிர்க் செய்யாம, ஷிர்க்கை பத்தி நாங்க பல விளக்கங்கள் பழைய பழைய ஆடியோக்கள்ல பார்த்திருக்கிறோம். ஷிர்க் செய்யாம நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டும்தான் வணங்குறோம், அவனுக்கிட்ட மட்டும்தான் கையேந்துறோம் அப்படின்னு சொல்ற உறுதியான நம்பிக்கை மட்டும் இல்லாம, வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க அவனை மட்டும்தான் சார்ந்திருக்க வேண்டும், நாங்க அதை சார்ந்திருந்து காட்ட வேண்டும் வாழ்க்கையில. ஷஹாதாவினுடைய அடுத்த பகுதி என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தூதர் அப்படின்னு சொல்லி நாங்க உறுதியாக நம்ப வேண்டும். ஸோ அல்லாஹ்வை நம்புறதோட மட்டும் எங்களுடைய ஷஹாதா வந்து நின்று போறதில்லை. அல்லாஹ்வை நம்பினோம்னு சொன்னா அல்லாஹ் சொன்ன இந்த மார்க்கத்துல வரக்கூடிய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டியா வந்தாங்க. அவங்க வழிகாட்டின மெத்தட்ல தான் எல்லாம் நடக்கணும். அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இன்ன பிற காரியங்களாக இருக்கலாம், எந்த விஷயத்தை செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழியை நாங்க பின்பற்ற வேண்டும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். 3வது சூராவின் 31வது வசனத்தை நீங்க பார்க்க முடியும். நபியே, நீங்க கூறுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தா என்னை பின்பற்றுங்க, அல்லாஹ் அப்ப உங்களை வந்து நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான், மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். சோ இந்த கட்டத்துல நானும் நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி எங்களுக்குள்ள, முதலாவது தூணான இந்த ஷஹாதாவை நாங்க நிறுவிவிட்டோமா? நாங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அவனுடைய இடத்தை கொடுக்காம வாழ்றோமா? ஒரு பிரச்சனை வந்தா இது இந்த முறையில தான் தீர்க்கணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்னன்னு சொல்லி தேடி பார்த்து அவர் காட்டிய வழியில நாங்க பயணிக்கிறோமா? அந்த பதிலுக்கு ஏத்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கைகளை நல்ல ஒரு திசையை நோக்கி நாங்கள் மாற்றிக்கொள்றதுக்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இரண்டாவது தூண். இரண்டாவது தூண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது என்ன? தொழுகையை நிலைநாட்டுதல். தொழுகையை நிலைநாட்டுதல் பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கடந்த ரமதான் மாதத்தில் வந்து நாங்கள் லுக்மானின் அறிவுரைகள் பார்த்துருந்தோமே, அதில் வந்து நாங்கள் வெரி கிளியராக பார்த்தோம். அதாவது தொழுகை தொழுகிறதுக்கும் தொழுகையை நிலைநாட்டுறதுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. தொழுகை நிலைநாட்டப்படுறன்னு சொல்கிறது உள்வாரியாக ஆரம்பிக்கப்படுற ஒரு பயணம், அது வெளிவாரியாக வரும் பொழுது தொழுகை வந்து வாழ்க்கையில் எங்களை விட்டு போகாத ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பின்னி பிணைந்து விடுகின்றது. அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் ரொம்ப ஆழமாக பார்த்துருந்தோம். அந்த ஆடியோவை மிஸ் பண்ணவங்களுக்கு இன்ஷால்லா எங்களுடைய பாட்காஸ்ட் தலங்கள், அதாவது கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற தளங்களில், ஈவன் ஸ்பாட்டிஃபைல நீங்கள் போய் பார்க்க முடியும். லுக்மானின் அறிவுரைகள் தொடர் வந்து ஒரு மொத்தமான எபிசோடாக அப்லோட் செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழுகை நிலைநாட்டல் பற்றின ஒரு பாரிய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்ற ஒரு விஷயம், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை வந்து மனிதரை மானக்கேடானவற்றையும் தீமையையும் விட்டு விலக்கி வைக்கும். ஸோ அடிப்படையில் ஐந்து நேரம் தொழுவது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடமையை பற்றி தான் நாங்கள் இப்போ பேசி கொண்டிருக்கிறோம். நானும் என்னுடைய கோஹோஸ்டும், அதாவது உங்களுக்கு ஹலக்காவை வந்து ஆங்கில மொழியில் சொல்லிட்டு இருக்கிற அந்த சகோதரியும், ஒரு நாள் ஒரு வகுப்பில் இருக்கிற நேரம் ஒரு மிக நல்ல ஆசிரியர் அவர், அவர் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய சலாஹ் சரியாக இருக்கின்றதா, உங்களுடைய தொழுகை ஒழுங்காக இருக்கின்றதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொன்னார். சின்னதாக ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தாலும், ஒரு கெட்ட ஒரு எண்ணமாக இருந்தாலும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வர்ற நேரம், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி பிரச்சனை வர்ற நேரம் நீங்கள் தொழுகிற தொழுகை சரியாக இருக்கின்றதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னார். அப்போ நானும் அவவும் அதை பற்றி நிறைய யோசித்தோம். நாங்கள் அந்த வகுப்பு முடிஞ்சு வர நேரம் அதை பற்றி நிறைய பேசிட்டு வந்தோம். அது எவ்வளோ தூரம் உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்க்குறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், தீமையை விட்டும், கெட்ட மானக்கேடான விஷயங்களை விட்டும் தொழுகை வந்து உங்களுக்கு தீர்வு தரும். அதே நேரம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட உதவி கேளுங்க, இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இந்த விஷயங்களை. ஸோ பேசிக்கலி நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், தொழுகை ஒழுங்காக நிலைநாட்டப்பட வேண்டும். ஐந்து நேர தொழுகை மட்டுமல்ல, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரச்சனை நடந்தாலும் தொழுகையை நோக்கி ஓடினாங்க. நிம்மதி தொழுகையில் இருக்குன்னு சொல்லி, ராகா இருக்குன்னு சொல்லி தொழுகையை தான் நாடினாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்களும் தொழுகையை பார்க்குறோமா, அந்த ஒரு தூணை நாங்கள் வாழ்க்கையில் நிறுவி இருக்கின்றோமா அப்படின்றது தான் இந்த இடத்துல வரக்கூடிய கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அவர் சொன்னார், சல்லுக்க மா ரஅய்து மூனி உசல்லி, நீங்கள் நான் எப்படி தொழுகிறதை நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தொழுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நாங்கள் என்னத்தை செஞ்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தொழுகிறதா இருந்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டிய மெத்தடில் அவங்கள பின்பற்றி தான் நாங்கள் எதையுமே செய்ய வேண்டும். அதையும் மனதில் வைத்து கொண்டு மூன்றாவது தூணுக்கு வருவோம். மூன்றாவது தூண் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தூண். இது வந்து என்னது? ஜகாத்தை பற்றினது. இஸ்லாத்தை பொறுத்தளவில் நீங்களும் அல்லாஹும் மட்டும் இல்லை வாழ்க்கை. நீங்களும் அல்லாஹும்ன்றது உங்களுடைய கதையிட ஒரு பகுதி, உங்களுடைய கதையிட அடுத்த பகுதி நீங்களும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களும். நீங்கள் வந்து அல்லாஹை மட்டும் நான் தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன், திக்ர சொல்கிறேன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன்ட்டு அப்படியே ஒரு தனி துறவரம் வாழ்க்கை வாழ முடியாது. இஸ்லாத்தை பொறுத்தளவில் நீங்கள் மனிதர்களோட வாழ்கிற வாழ்க்கையும் உங்களுக்கு கணக்கில் எடுக்கப்படும், அதற்குரிய கூலியும் உங்களுக்கு தரப்படும். எனவே அந்த ஒரு வரிசையில் உங்களையும் சரி, உங்களுடைய சொத்துக்களையும் சரி, தூய்மைப்படுத்துகிற ஒரு மிஷனில், மற்றது மனிதர்களுடன் சகவாழ்வு வாழ்கிறதுல, கொடுத்தும் எடுத்தும் வாழ்கிறதுல ஒரு முக்கியமான பங்கை தரக்கூடிய ஒரு தூண் தான் ஜக்காத் என்று சொல்லக்கூடிய தூண். இது பற்றி உங்களுக்கு தெரியும், சில குறிப்பிட்ட பொருட்கள் வந்து எங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் கொடுக்கப்பட வேண்டும். அதை பற்றியெல்லாம் நாங்கள் அதனுடைய ஃபிக்ஹ இன்ஷா அல்லாஹ் ஒரு கட்டத்தில் பார்க்கலாம். இப்பொழுதைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், அடிப்படையில் மனிதன் கஞ்சத்தனம், அல்லது எனக்கு தான் எல்லாம், என்னுடைய தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிற அடிப்படையான கெட்ட விஷயங்களை எங்களிலிருந்து விலக்கிறதுக்கும், சக வாழ்வு வாழ்கிறதுக்கு தேவையான, கொடுத்து எடுத்து வாழ்கிறதுக்கு தேவையான நல்ல பண்புகளை வளர்த்து விடுறதுக்கும், எங்களை ஆன்மீக ரீதியிலும் சரி அல்லது பௌதிக ரீதியிலும் சரி எங்களை தூய்மைப்படுத்துறதுக்கும் தேவையான ஒரு முக்கியமான தூணாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜகாத்தை கூட ஆக்கி வைத்திருக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வியாபியே அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்கானவற்றை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. சூரா தௌபால நீங்க பார்க்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல நாங்க ஃபிக் விஷயங்களை பார்க்க போறதில்லை. நானும் நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி ஷஹாதா, தொழுகை, அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த மூன்றாவது ஜக்காத்தினுடைய தூணை நானும் நீங்களும் சரியாக நிறுவி இருக்கின்றோமா? எல்லாரும் கொடுக்குறாங்க, எனவே நாங்களும் கொடுக்குறோம்னு சொல்லி நாங்கள் ஜக்காத்தை கொடுக்குறோமா? அல்லது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த தாற்பரியத்தை விளங்கி எங்களில் நல்ல மாற்றங்கள் வரவேணும்னு நினைத்து அடிப்பணிந்து அல்லாஹ்வே நீதான் எல்லாம், நான் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற தூய எண்ணம் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் ஜக்காத்தை கொடுக்குறோமா? இதை வந்து நானும் நீங்களும் எங்களுக்குள்ளே நாங்கள் தான் கேள்வி கேட்டு பதில் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படியே என்னோட தொடர்ந்து வாங்க, நாங்கள் அடுத்ததாக வரக்கூடிய தூணையும் பார்க்கலாம். நான்காவது தூண், அது என்னது? ஹஜ். முடிந்தவர்கள், வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் இந்த ஹஜ்ஜை செய்வது கடமையாகின்றது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். மூன்றாவது சூராவின் 97வது வசனத்தில் நடுப்பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ அந்த மாதிரி சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹுவுக்காக வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும் அப்படின்னு அந்த வசனத்தில் வருது. அந்த ஒரு தூணும் முடிந்தவர்கள் நாங்கள் நிறுவியிருக்க வேண்டும். அப்படி முடிந்தவர்கள் நாங்கள் அதை நிறுவியிருக்கிறோமா, அல்லது முடியாதவர்கள் கூட யாரெல்லாம் எனக்கு அதை இலகுப்படுத்து அந்த மாதிரி அந்த தூணையும் முடிக்கிறதுக்கு எனக்கு வசதியைத்தான்னு சொல்லி அட்லீஸ்ட் நாங்கள் அல்லாஹ்கிட்ட கேட்குறோமா? இந்த கேள்விகளை வந்து நாங்கள் இந்த இடத்துல முக்கியமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்தது கடைசியான தூண், இந்த ஹதீஸில் வரக்கூடிய தூண் என்னது? சௌம், நோன்பு. அதுவும் ரமலான் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு. நோன்பு வந்தாலே இந்த வசனம் வந்து எல்லாராலும் பரவலாக சொல்லப்படுற வசனம். உங்களுக்கே இது மனப்பாடம் இருக்கும். சூரா பக்கரால வரக்கூடியது, ய அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவங்களே, உங்களுக்கு முன்னுக்கு போனவங்க மீது எப்படியெல்லாம் நோன்பு விதிக்கப்பட்டிருந்துச்சோ அதே மாதிரி உங்கள் மீதும் நோன்பு விதிக்கப்படுகின்றது. எனவே லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் வந்து தக்வாதாரிகளாக மாறுவதற்காக. ஸோ நோன்பு பிடிக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாதம் வருது, எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நானும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு இல்லாமல், ஒவ்வொரு ரமலானுக்கு பிறகும் நான் தக்வாவுன்ற விஷயத்தை நான் ஃபீல் பண்ணினேனா, தக்வாவை எனக்குள்ளே உருவாக்கி கொண்டேனா? தக்வான்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய நிலை அறிந்து, அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு அல்லாஹ் என்னை பார்த்துட்டே இருக்கிறான்ற அந்த ஃபீலிங்கோடு நான் ஒரு வாழ்க்கையில் புது மாற்றத்தை சந்தித்தேனா அப்படின்ற குவெஸ்டனை நானும் நீங்களும் இந்த இடத்துல கேட்டுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ வருடங்களை கடந்து வந்திருப்போம், இதுவரைக்கும் எத்தனையோ ரமலான்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்து பார்த்துருப்பான். இந்த தூணை சரிப்படுத்துறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தாரான். ஆனால் அந்த தந்த ஒவ்வொரு சான்ஸையும் நாங்கள் யூஸ் பண்ணி சரியாக தான் இந்த தூணை நாங்கள் கட்டியிருக்கிறோமா அப்படின்ற கேள்விக்கு நாங்கள் கண்டிப்பாக விடை தேடணும் சகோதரிகளே. தக்வாவை நாங்கள் ஃபீல் பண்ணோமா, ஃபீல் பண்ணலையா? எங்களோட இஸ்லாத்தில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, ஐந்து தூண்களில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இதையெல்லாம் நாங்கள் யோசிக்காமல், இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்காம, என்ன தான் ஃபிக்ஹ படிச்சியும் அதில் ஒரு அர்த்தம் ஒன்றும் இல்லை. எனவே அதுக்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியில் இது நிறுவப்பட்டிருக்கின்றதா அப்படின்றத யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வழங்கப்பட வேண்டும். இவ்விடத்தில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தின் தூண்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு புனை பெயரால் அழைக்கப்படுது, அல்லது இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் அப்படின்னு சொல்லி கூட இந்த அஞ்சு விஷயமும் அழைக்கப்படுகின்றன. சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு தூண்களில் நிறுவப்படுற ஒரு விஷயம் இஸ்லாம்னு சொன்னால் அது ஒரு கட்டடம் மாதிரி எங்களுக்கு பார்க்க முடியும். ஒரு கட்டடத்துக்கு ஐந்து தூண்கள் மிக முக்கியமாக இருக்கின்றன அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதில் ஒரு தூண் கொஞ்சம் சரிஞ்சாலும் மொத்த பில்டிங்கும் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துடும். எனவே அந்த பில்டிங் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய ஐந்து தூண்களும் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் இந்த பாட்காஸ்டில் உங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அது மட்டும் இல்லை, நாங்கள் துல்ஹிஜாவினுடைய மாதத்தில் இருக்கிறோம், இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதம். சுப்ஹானல்லாஹ், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் துல்ஹிஜா நிறைவு பெற்றது, தஷ்ரீக்குடைய நாட்கள் நிறைவு பெற்றன. அப்போ இந்த காலப்பகுதியில் நாங்கள் எல்லாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி பற்றி நிறைய கதைகள் வந்து நாங்கள் திரும்ப திரும்ப நினைவூட்டியிருப்போம். அவருடைய தியாகங்கள் பற்றி, அவருடைய குழந்தைகள் பற்றி, அவருடைய சந்ததியினர் பற்றி பல விஷயங்களை நாங்கள் பார்த்துருப்போம். துல்ஹிஜா மாதத்தில் நாங்கள் இஸ்லாத்தின் ஐந்து தூண்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறதுனாலையும், நாங்கள் கிட்டடியில் தான் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றின பல விஷயங்களை பார்த்ததுனாலையும், இந்த தலைப்புக்கும், அதாவது இஸ்லாத்தின் ஐந்து தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புக்கும் இப்ராஹிம் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பையும் பார்த்துட்டு இன்ஷாலாம் நாங்கள் இந்த பாட்காஸ்ட்டை முடித்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பண்ணாத தியாகம் இல்லை, செய்யாத வேலைகள் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அவங்க அவ்வளவு அழகான ஒரு இஸ்லாத்தை கட்டி எழுப்பினாங்க. அவங்க கட்டி எழுப்பின அந்த இஸ்லாம் எவ்வளவு புனிதமானதுன்னு சொன்னால், இது மாதிரி யாரும் செய்யலை, நீங்கள் தான் என்னுடைய தோழன் அப்படின்ற அல்லாஹ் அழைக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப உயர்நிலையை அடைந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஹனீஃப் அப்படின்னு சொல்லி அவங்க அழைக்கப்படுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோமே இஸ்லாம், இந்த இஸ்லாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற பேர் என்னது? மில்லத்த இப்ராஹீம், இப்ராஹீமினுடைய மார்க்கம். எத்தனையோ நபிமார்கள் வந்து போனாங்க, ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்று நடந்தது வந்து ஒரு அழகான ஒரு பயணத்தில் ஏற்று நடந்திருக்கிறார். நாங்கள் வெறும் ஈஸியாக சொல்கிறது என்னது, அவரை வந்து நெருப்பு குண்டத்தில் வீசினாங்க, அவரை நெருப்பு சுடலை, அவர் கத்தியை வச்சார், அவருடைய மகனை கத்தி வெட்டலை, இப்படி வெறும் ஈஸியாக நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அப்படியான ஒரு நிலைக்கு ஒரு மனிதர் போகிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவர் எல்லா இடத்துலையுமே தேர்ந்தெடுத்திருக்கணும். அவர் அவருடைய மகனையும் அவருடைய சின்ன குழந்தையையும் அவருடைய வைஃபையும் மனைவியையும் ஒரு பாலைவனத்தில், ஒரு அடையாளமே ஆள் அடையாளமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் அப்படி அல்லாஹுக்காக விட்டுட்டு வந்தார். அதை நாங்கள் செய்வோமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய தியாகங்களை செஞ்ச அந்த மனிதர் அந்த மாதிரியான செஞ்சதுனால இஸ்லாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹீமினுடைய வழிமுறை, அதாவது மில்லத்த இப்ராஹீம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தையே மணிக்கணக்கில் பேச முடியும். அது மட்டும் இல்லை, பல பக்கங்கள் எழுதப்பட்ட விஷயம் இது. இஸ்லாத்தின் 5 தூண்கள் நாங்கள் இப்போ பார்த்தோம் தானே, அந்த 5 தூண்களுக்கும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹீம் நபிக்கும் தனிப்பட்ட தொடர்புகள் இருக்கின்றன. நாங்கள் ஒவ்வொரு தூணாக பார்ப்போமே. ஷஹாதாவை பொறுத்த அளவில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தும் இந்த போராட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 2வது தூண் என்னது? தொழுகை. தொழுகையை பொறுத்த அளவில் அவங்க வந்து, உங்களுக்கு நினைவிருக்கும், காபாவை கட்டி அந்த காபாவில் வச்சு அவங்க ஒரு துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னை ஒரு தொழுகையாளியாக மாற்றி என்னுடைய சந்ததியினரையும் அவ்வாறு ஆக்குவாயாக. ஸோ பேசிக்கலி இப்போ நாங்கள் வந்து தொழுதுட்டு இருக்கிறோம், நாங்கள் தொழுகிறது அந்த காபாவை நோக்கி. ஸோ அதுலேயும் அவர் வந்து கனெக்ட் ஆகிறார். 3வது வந்து ஜக்காத். அவருடைய பரம்பரை முழுக்க ஜக்காத் கொடுத்து வந்த ஒரு பரம்பரை, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அவருடைய மகன் இஸ்ஹாக்காக இருக்கலாம், இவங்கெல்லாம் ஜக்காத் வழங்கினாங்க அப்படின்றதுக்கு கூட குர்ஆனில் வந்து பரவலாக ஆதாரங்கள் கிடைக்கின்றன. 4வது தூண் வந்து ஹஜ். ஹஜ்ஜை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, ஆரம்பத்திலிருந்து முடிகிறது வரைக்கும் இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கையை தான் நாங்கள் அவடத்தில் போய் இன்னொரு முறை வாழ்ந்து பார்க்குறோம். அவருடைய மனைவி சஃபா மர்வா கிடையில் ஓடினது, மக்காம் இப்ராஹிமில் வந்து தொழுது, அவருடைய அந்த தியாகத்தை நாங்கள் நினைவூட்டி கடைசியில் நாங்கள் ஒரு குர்பானம் செய்து, ஸோ மொத்தமாக ஹஜ்ஜுன்னு சொல்கிறது அவருடைய வாழ்க்கை. கடைசியாக இந்த ஹதீத்தில் வரக்கூடிய தூண் வந்து நோன்பு. அந்த நோன்புக்கும் ரமலானுக்கும் மிகப்பெரிய இன்னொரு தொடர்பு இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்தாங்க, என்னுடைய சந்ததியில் ஒரு நபியை நீ உருவாக்கி தாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அந்த துவாக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த பதில் தான் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தது நாங்கள் இந்த நோன்பு வைக்கக்கூடிய ரமலான் மாதத்தில். ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேசலாம் இதை பற்றி, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் 5 தூண்களுக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கின்றது. இந்த இஸ்லாத்துக்கு இன்னொரு பேர் வந்து மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிமினுடைய மார்க்கம். ஸோ இதெல்லாத்தையும் நாங்கள் மனசில் எடுத்து இன்ஷா அல்லாஹ் எப்பயுமே நாங்கள் இஸ்லாத்தை முழுதாக ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிற ஒரு விஷயம்தான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நம்பிக்கை கொண்டவங்களே நீங்கள் தீனில் வந்து முழுமையாக நுழைந்து விடுங்கள், இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இஸ்லாத்தில் வந்து செரி பிக்கிங் வந்து முடியாது, அதாவது எனக்கு விரும்பின விஷயத்தை நான் எடுத்துப்பேன், எனக்கு விருப்பம் இல்லாத, எனக்கு வசதி இல்லாத விஷயத்தை நான் விட்டுருவேன் என்று சொல்கிறதுக்கெல்லாம் முடியாது. ஸோ எங்களுக்கு விரும்பினா நாங்கள் வந்து மொத்தமாக எங்களை சரணடைய வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வாழ்க்கை பூரா வணங்கி, ஆக மினிமம், அதாவது ஆக குறைந்தது கட்டாயமாக இந்த 5 தூண்களையும் சரிவர நாங்கள் வாழ்க்கை எடுத்து நடக்க வேண்டும். அதுதான் இந்த 5 தூண்களினுடைய முக்கியத்துவம். அதனாலேயோ என்னவோ இமாம் நவவி வந்து 2வது ஹதீஸ்லையும் இஸ்லாத்தின் 5 தூண்கள் பற்றி பேசப்படுகின்றது, 3வது ஹதீஸையும் தனியாக 5 தூண்களுக்கே உரிய ஒரு ஹதீஸாக வந்து பதிவிட்டு இருக்கிறது காரணம் காரணம் அதாக கூட இருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஏனென்று சொன்னால் அந்த ஃபிக்ஹா மட்டும் நாங்கள் பார்க்காம இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்தி எங்களுடைய பயணம் சரியாகத்தான் இருக்கின்றதா, நாங்கள் போகிற திசை சரியாகத்தான் இருக்கின்றதான்றதை பார்த்து ஒழுங்கான முறையில் நாங்கள் வாழணும். எனவே அந்த ஒரு நசிஹாவுடன் சகோதரிகளை இந்த பாட்காஸ்ட்டை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த ஹதீஸின் விளக்க உரையுடன் உங்களை சந்திக்கும் நோக்கத்துடன் உங்களிடமிருந்து சலாம் சொல்லிகளை பெற்றுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்லுல்லாயா வல்லாயா வபிதா யஸ்மு இமானி.